ॐ नमो भगवते वासुदेवाय
ॐ
नमो भगवते वासुदेवाय
ॐ
नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमां देवीं सरस्वतीं व्यास तदोजयां उदिरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यां बाहवत सेवया भवति उत्तमश्लोके भक्ति भवति नैष्टिकी. பகவத்கீதை உண்மையறிவில் அத்தியாயம் 1 பாதம் 15. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய தேவதத்தம் தனஞ்சய பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீம கர்ம பிருகோதரா பீம கர்ம பிருகோதரா பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்ம விருகோதரா பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்ம விருகோதரா. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பிரேம கர்ம விகோதரா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தேவத்திரு அபயசரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் எனும் தனது சங்கையை முழங்கினார். அர்ஜுனன் தேவதத்தம் எனும் சங்கையும் பெருந்தீனிக்காரனும் வீர வீர சாகசங்களின் புரிபவமான பீமன் பௌண்ட்ரம் என்னும் அச்சமூட்டும் சங்கையும் முழங்கினர். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு ரிஷிகேஷர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் அவரே அனைத்து புலன்களின் உரிமையாளர் ஆவார். உயிர் வாழிகள் கிருஷ்ணரின் அம்சம் என்பதால் அவர்களின் புலன்களும் கிருஷ்ணரது புலன்களின் அம்சங்களே. ஜீவாத்மாவிடம் புலன்கள் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாத அருவாவாதிகள் அவர்களை புலன்களற்றவர்களாக அருவமானவர்களாக வர்ணிப்பதற்கு எப்போதும் ஏக்கம் கொண்டுள்ளனர். எல்லா உயிர்வாழின் இதயத்திலும் அமர்ந்துள்ள இறைவன் அவர்களின் புலன்களை வழிநடத்துகிறார். ஆனால் அவரது வழிகாட்டுதல் ஜீவனின் சரணாகதியை பொறுத்ததே. ஒரு தூய பக்தனின் விஷயத்தில் பகவானே அவனது புலன்களை நேரடியாக கட்டுப்படுத்துகிறார். இங்கே குருக்ஷேத்திர யுத்த களத்தில் அர்ஜுனன் தெய்வீக புலன்களை நேரடியாக கட்டுப்படுத்துவதால் இங்கே குருச்சேத்திர யுத்த காலத்தில் அர்ஜுனின் தெய்வீக புலன்களை நேரடியாக கட்டுப்படுத்துவதால் அவர் ரிஷிகேஷர் என்று குறிப்பிட்ட பெயரால் இங்கு அழைக்கப்படுகிறார். தனது பலதரப்பட்ட செயல்களுக்கேற்ப பகவானுக்கு பல்வேறு திருநாமங்கள் உண்டு. உதாரணமாக மது என்னும் அரக்கனை கொண்டதால் அவருக்கு மதுசூதனர் என்று பெயர். புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் தருவதால் அவருக்கு கோவிந்தன் என்று பெயர். வசுதேவரின் புதல்வனாக தோன்றியதால் அவருக்கு வாசுதேவர் என்று பெயர். தேவிகை அன்னியாக ஏற்றதால் அவருக்கு தேவிகை நந்தனர் என்று பெயர். விருந்தாவனத்தில் யசோதைக்கு தனது பாலியலின் பாக்கியத்தை அளித்ததால் அவருக்கு யசோத நந்தனர் என்று பெயர். நண்பனான அர்ஜுனனுக்கு தேரோட்டியதால் பார்த்தசாரதி என்று பெயர். இதுபோல குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனை வழிநடத்தியதால் ரிஷிகேஷர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. இப்பதத்தில் அர்ஜுனன் தனஞ்சயன் என்று அழைக்கப்படுகிறான். ஏனெனில் பல்வேறு யாகங்களை செய்வதற்கு பணம் தேவைப்பட்ட போது அவன் அதிகமான செல்வத்தை சேகரித்து தனது அண்ணனுக்கு உதவினான். அதுபோலவே பெருமளவில் உணவு உட்கொள்வது மட்டுமின்றி அரக்கனான இடும்பனை கொள்ளுதல் போன்ற சாகச செயல்களை புரிவதால் பீமன் மிருகோதரன் என்று அழைக்கப்படுகிறான். எனவே பாண்டவர் தரப்பில் பகவானிலிருந்து தொடங்கி பல்வேறு வீரர்கள் முழங்கிய சங்கொலிகள் போர் வீரர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தன. மறுதரப்பிலோ இது போன்ற சிறப்புகள் ஏதுமில்லை. பரம வழிகாட்டியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவர்கள் பக்கம் இல்லை, செல்வ திருமகளும் இல்லை. எனவே அவர்கள் தோல்வியடைவது முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகிறது. சங்கொலியின் முழக்கங்கள் இச்செய்தியை தெரிவிக்கின்றன. ஓம் தத்சத். ஓம் அக்யாந்தி மிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா தத்துரோம் மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீன் ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதாம் சகனலலிதா ஸ்ரீவிசாகாம் ச நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமினே நம ஆச்சாரிய பாதா நிதா கிருப பிரதாயினே கௌர கததாமதாய நகர கிராமதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில முதல் ஸ்லோகம் எடுத்துருக்கோம், சாரி முதல் அத்தியாயத்துல 15வது ஸ்லோகம். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா பௌண்டரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்ம விகோதரா. இந்த ஸ்லோகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரிஷிகேஷன் அழைக்கப்படுறார். ரிஷிகா ஈசா, ரிஷிகா அப்படின்னா புலன்கள், புலன்களை வழிநடத்துபவர்னு பேர் கிருஷ்ணருக்கு. பொதுவாக நம்முடைய புலன்கள்லாம் வந்து உலக விஷயத்தில் மூழ்கி போயிருக்கு. யார் வந்து பகவான்கிட்ட சரணடைகிறாங்களோ அவங்க புலன்கள்லாம் படிப்படியாக கிருஷ்ணரை நோக்கி பக்தியை நோக்கி வழிநடத்தப்படும். அதனால தான் கிருஷ்ணருக்கு ரிஷிகேஷன் பேர். உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, சர்வபாதிர் வினிமுத்தம் தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி ருத்தஜே பக்தி ருச்சதே. சர்வ உபாதி, உபாதினா நிறைய வியாதிகள் நமக்கு இருக்கு, அந்த வியாதிகள்லாம் குணமாகணும். எப்படி குணமாகும், என்னென்ன வியாதி இருக்கு நமக்கு? நமக்கு வியாதினா ஏதோ காலரா டிபி அப்படின்னு நினச்சிக்கூடாது. நமக்கு வியாதினா என்னது? கோபம், பொறாமை, அகங்காரம், கர்வம், இதெல்லாம் தான் வியாதி. இந்த வியாதியெல்லாம் நம்ம இதயத்தில் அழுக்குகளாக இருக்கு. இந்த வியாதி எப்போ சுத்தமாகும்? சர்வபாதி நிமித்தம் தற்பரத்துவன நிர்மலம், மலம்னா அழுக்கு, நிர்மலம்னா சுத்தமாகணும். எப்போ சுத்தமாகும்? நம்ம இதயத்தில் அழுக்குகளை எப்போ போகும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி உச்சது. ரிஷிகேஷன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம புலன்களாக சுத்தமாயிருக்கும். அப்போ நம்ம வந்து கிருஷ்ணரை புரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணருடைய பெயர், அவருடைய லீலைகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய செயல்கள்லாம் புரிஞ்சிக்க முடியும். அது வரைக்கும் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ புலன்களை கிருஷ்ணோட சேவையில் ஈடுபடுத்தினா என்னது? நமக்கு என்னென்ன புலன்கள் இருக்குது? அஞ்சு புலன்கள் மிக முக்கியமானது இல்லையா? என்னென்ன ஐந்து புலன்கள்? ஆ, ஐந்து புலன்கள் என்னென்னது? சத்தமாக சொல்லு. கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடு புலன்கள். ஐந்து புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடு புலன்கள், இது ஐந்து புலன்கள். இந்த ஐந்து புலன்களையும் கிருஷ்ணோட சேவையில் ஈடுபடுத்தணும். கண்ணு எப்படி கிருஷ்ணோட சேவையில் ஈடுபடுத்துறது? கிருஷ்ணரை பார்க்கறது மூலமா ஈடுபடுத்த முடியும். காது கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுனால. அப்புறம் வாய் கிருஷ்ணரை பற்றி பேசுறதுனால. சரி, அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணலாம்? கிருஷ்ணரை பற்றி பேசலாம். அப்புறம் எப்படி சேவை பண்றது? வாய்னால, வாயினால எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்றது? ஒன்னு கிருஷ்ணரை பத்தி பேசுறது, அப்புறம் கிருஷ்ணோட நாமத்தை சொல்றது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே, இப்படி கிருஷ்ணோட நாமத்தை சொல்லலாம். அப்புறம் வாயிலேன்னு முடியல, அதுக்கப்புறம் கை கேம்போ. வாயினால கிருஷ்ணரை பத்தி பேசலாம், கிருஷ்ணோட நாமத்தை சொல்லலாம். அப்புறம் அதான் கிருஷ்ண பத்தி பேசுறது, பேசுறது ஜபிக்கிறது ஓகே, அப்புறம் சரி பாடுறது, அப்புறம் வாயினால கிருஷ்ணர் அதுதான் விஷயம். விஷயத்துக்கே இன்னும் வரலையே. ஸோ இந்த வாயை வச்சு நம்ம ரெண்டு வேலை பண்ணிகிட்டே இருப்போம். ஒன்று எதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், எதாவது பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா. எல்லாத்துக்குமே நாக்கு தான் காரணம். நாக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண கட்டுப்படுத்தலாம் மற்ற பொருள்களை கட்டுப்படுத்த முடியாது. நாக்கு தான் பிரதானம். நாக்கு வயிறு எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அப்போ நாக்கு கட்டுப்படுத்தணும்னா கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லணும், கிருஷ்ணருடைய பிரசாதத்தை சாப்பிட்ணும். அதுதான் பிரசாதம். பிரசாதம்னா நம்ம சுத்தம் பண்ணக்கூடியது. எவ்வளோக்கு எவ்வளோ கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை சாப்பிட்றோமோ அப்போ நாக்கு வந்து தூய்மையடையும், வாக்கு சுத்தமாகும், நாக்கு தூய்மையடையும். அப்புறம் என்ன ஆகிடும், கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்கிறோம். எப்படி நம்முடைய வாயை வந்து கிருஷ்ணோடைய செயல் ஈடுபடுத்துறோம். கை கால்கள் எப்படி கிருஷ்ணோடைய செயல் ஈடுபடுத்துறது, கிருஷ்ணருடைய கிருஷ்ணருடைய கோயிலில் போய் சுத்தம் பண்ணுறது, இல்லை உணவு தயார் பண்ணி கிருஷ்ணருக்கு பிரசாதமாக படிக்கிறது. வீடே வீட்டில் கிருஷ்ணர் இருந்தால் அது கோயில் தான். வீடு சுத்தம் பண்ணுறது, பூஜை அறையை சுத்தம் பண்ணுறது, கிருஷ்ணருடைய பாடங்கள் எல்லாம் தொடர்ந்து சுத்தமாக வச்சுக்கிறது, கிருஷ்ணருக்கு பூக்களை மாலையாக தொடுத்து அர்ப்பணிக்கிறது, இதெல்லாம் உடலால் செய்யக்கூடிய சேவைகள். இப்போ எந்த அளவுக்கு நம்ம கண், காது, மூக்கு, வாய், கை, கால் இதெல்லாம் வந்து கிருஷ்ணோட செயல் ஈடுபடுத்துகிறோமோ அப்போ இதெல்லாம் சுத்தமாகிட்டே இருக்கு. இதை கட்டுப்படுத்த முடியாது. கையை கட்டி போட்டு ரொம்ப நேரம் உட்காரணும் உட்காந்துருக்க முடியுமா? கண்ணை கட்டி போட்டு ரொம்ப நேரம் உட்காரணும் உட்காந்துருக்க முடியுமா? இப்போ கண்ணை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது, கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது, காது எதுவுமே கேட்காத அப்படி பஞ்ச வச்சு அழைச்சிட்டு தூங்கின பேசாமல் இருந்தால் இருக்குமா? இருக்காது. பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, அங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல், காது வந்து எதாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும், வாய் எதாவது பேசிக்கிட்டே இருக்கணும், கை எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், வாய் எதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், தண்ணி எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது எதுவுமே வழுக்கட்டாயமாக கட்டுப்படுத்த முடியாது. அப்போ ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, வழுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்த முடியாது. அதை கிறிஸ்தவடைய செயலில் ஈடுபடுத்திடுவோம். கண்ணை வந்து கிருஷ்ணோடைய பாடத்தை பார்க்கறதுக்கு, பகவத்கீதையை படிக்கிறதுக்கு, காது வந்து கிருஷ்ணோடைய புகழை கேட்கறதுக்கு, இப்படி எல்லா புலன்களையும் கிருஷ்ணோடைய செயலில் ஈடுபடுத்தினா என்ன ஆகிடும், எல்லா நிர்மலம் எல்லா அழுக்குகளும் போயிடும். அப்புறம் ரிஷிகேனா ரிஷிகே சேவனம் பக்தி ருச்சதே. அப்புறம் பக்திங்கிற உண்மையான பக்தி நமக்கு கிடைச்சிடும். பகவானுக்கு தொடர்ந்து பக்தி பண்ண பண்ண நம்முடைய புலன்களை கிருஷ்ணோடைய செயலில் ஈடுபடுத்தும் போது, அதனாலதான் அர்ஜுனனை வந்து கிருஷ்ணர் யுத்தம் பண்ண சொல்றார் இல்லையா. ரிஷிகேஷன் என்ன அர்த்தம், கிருஷ்ணர் அர்ஜுனை வழி நடத்துறார். அர்ஜுனா நீ வந்து ஒரு சத்திரியன், இந்த யுத்தம் செய்யணும் அப்படின்னு கிருஷ்ணர் அவருக்கு அவருடைய புலன்களுக்கு வேலை கொடுக்குறார். புலன்களுக்கு வேலை கொடுக்காம செயற்கை முறையில் அதை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி பண்ணால் அதில் தோல்வி அடைஞ்சிருவோம். சில சமயம் நம்ம முயற்சி பண்ணலாம் புலன்களை கட்டுப்படுத்தணும்னு, ஆனால் நிறைய முனிவர்கள் தோற்று போயிடுவாங்க. முனிவர்களே தோற்று போயிடுவாங்க. நம்மளை பற்றி சொல்ல என்ன இருக்குது, விஸ்வாமித்ர முனிவர், சௌபரி முனிவர், இந்த மாதிரி பெரிய பெரிய முனிவர்கள்லாம் தனி இடத்துல போய் தவம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக காட்டில் போய் தவம் பண்ணுறாங்க, தனி இடத்துல போய் புலன்களை கட்டுப்படுத்தணும். என்னென்ன பிரச்சனை வருது இந்த புலன்களால், புலன்களால் ஆசை வருது, புலன்களால் கோபம் வருது இல்லையா. அப்போ முனிவருடைய நோக்கம் என்னது, கோபத்தை கட்டுப்படுத்தணும், ஆசையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தான் போகிறாங்க காட்டில் போய். ஆனாலும் சில சமயம் அந்த தவத்திலேருந்து வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க, முடியறதில்ல அவங்களால. ஏன்னா அது செயற்கையாக பண்ணுறாங்க. கண்ணை எதையும் பார்க்காதன்னு சொல்லி உட்காந்துருந்தா என்ன ஆகும், ஒரு நாள் சரி திறந்து கண்ணை திறந்தால் பார்ப்போமே அப்படின்னு பார்க்கும். வாயே எதுவும் பேசாத அப்படின்னு நினச்சிட்டு அதை திடீர்னு ஏதாவது திட்டிடுவாங்க இல்லையா, கோவம் வந்துடும். அப்போ செயற்கை முறையினால் அதை பண்ண முடியாது, அது கஷ்டம். பண்ணலாம் ஆனால் கஷ்டம், வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, விழுந்துடும், அதுலேருந்து முன்னேற்றம் அடைய முடியாது. சில சமயம் தோற்று போயிடும் பல வருஷங்களாக பண்ணக்கூடும். ஆனால் பக்தி செய்யும்போது என்ன ஆகிடும், கண்ணை நீ பார்க்காத பார்க்காதன்னு சொல்லல, கண்ணை நீ பார்த்துக்கோ, கிருஷ்ணரை போய் பார்த்துக்கோ, கிருஷ்ணர் கோயில் போய் பகவானை தரிசனம் பண்ணிக்கோ, வாயை நீ சாப்பிட்றியா சரி சாப்பிட்டுக்கோ, பிரசாதம் பண்ணி சாப்பிட்டுக்கோ, காதை நீ எதாவது கேட்கணுமா சரி கிருஷ்ணோட புகழை கேட்டுக்கோ, இப்படி அதுக்கு சேவை கொடுத்தோம். இப்படி கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் கிருஷ்ணோடைய சேவையில் ஈடுபடுத்திட்டோன்னா என்ன ஆகிடும், அது முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்ய சொல்லாது, அப்புறம் அது அது வழியில் இழுத்துன்னு போகாது. பக்தி செய்ய செய்ய கிருஷ்ணருடைய சொல்படி கேட்காது. அதனால கிருஷ்ணர் இங்கே ரிஷிகேசன் அழைக்கப்படுறார். அப்போ கிருஷ்ணருடைய சங்கு வந்து பாஞ்சஜன்யம், பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷம். கிருஷ்ணர் கையில் உள்ள சங்கு பேர் என்ன, பாஞ்சஜன்யம். பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு கிருஷ்ணர் வச்சுட்டு இருக்கார். ஆக்சுவலி இந்த மகாபாரத யுத்தம் தொடங்கும் போது யுத்தம் தொடங்கிடுது. குருஷேத்திரங்கிற இடத்துல மகாபாரதம் யார் யார் கடையில் நடக்குது, குருஷேத்திரத்தில், குருஷேத்திரத்தில் மகாபாரதம் யார் யாருக்கு நடக்குது, பாண்டவருக்கு கௌரவருக்கும் நடக்குது. அப்போது பாண்டவர்களுடைய படை தளபதி வந்து பாண்டவருடைய படையிலாம் அனுபவித்துருக்கிறோம் பீமர். அதே மாதிரி கௌரவ தலைவர்களுடைய படையிலெல்லாம் அனுபவித்துருக்கிறோம் பீஷ்மதேவர். துரியோதன் வந்து அங்கே வந்து அவர் ராஜகுமாரன், திருதராஷ்டிரர் கண் பார்வை இல்லாதனால அவர் யுத்த பூமிக்கெல்லாம் வர முடியாது. அப்போ துரியோதன் தான் அந்த யுத்த பூமியில் இருக்கான். அப்போ துரியோதன் என்ன பண்ணுறான்னா பீஷ்மரை படைத்தலைவராக வச்சுருந்துருக்கான் தளபதியாக. அப்போ பீஷ்மருடைய படைகள் அனுபவித்துருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பீமருடைய படைகள் அனுபவித்துருக்கு. அப்போ துரியோதன் வந்து என்ன சொல்கிறான் பீஷ்மர்கிட்ட, உங்களால் அனுபவிக்கப்பட்ட படைகள் அளவிடவே முடியாது, கௌரவர் பக்கம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆனால் பாண்டவருடைய படையில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அபராயம் இதத்துமே பலம் பீஷ்மா பிரகர்ஷிதம், பரியாத்தம் இதற்கு பலம் பீமா பிரகர்ஷிதம் சொல்கிறான். துரியோதனன் தன்னுடைய பாட்டநாட்டை வந்து பீஷ்மதேவர்கிட்ட சொல்கிறாரு, ஓ பாட்டனாரே, ஓ பீஷ்மதேவரே, உங்களால் அணிவகுப்பட்ட படைகள் இருக்கு இல்லையா, அது அளவிடவே முடியாது, நிறையா இருக்குது. ஆனால் பாருங்கள், பீமன் கொஞ்சம் படைகள் தான் வச்சுட்டுருக்கான். அப்போ துரியோதனுக்கு என்ன அர்த்தம், அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற இது. ஆனாலும் அவனுக்கு என்னென்னா எதிர்த்தலப்புலேயும் சாதாரணமாக இட போட முடியாது, அங்கே எல்லாருமே இருக்காங்க. திருஷ்டத்யும்னன் இருக்காரு, அப்புறம் அர்ஜுனன், பீமன், நகுலன், சகதேவன் எல்லாரும் இருக்கிறதுனால பீஷ்மத்தவன் சொல்கிறார், இந்த மாதிரி அவங்கெல்லாம் ஒரு சில சிறந்த போர் வீரர்கள் தான், இருந்தாலும் நீங்கள் இருக்கிற தைரியத்தில் நான் நம்ம தான் ஜெயிப்போம்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல். அப்போ பீஷ்ம சிரிச்சுட்டே பண்ணுவாரான், என்ன பண்ணுவார், பீஷ்மருக்கு மனசுக்குள்ளே தெரியும் இவன் ஒரு முட்டாள், ஏன்னா இவன் ஒருபோதும் ஜெயிக்க போகிறது கிடையாது, ஏன்னா கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்காரு. எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பாத்திரோ தனுத்தரா தத்திர ஸ்ரீ விஜயபூதிர் திருவாநீதிர் மதுர்மமா, எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ எங்கெல்லாம் அர்ஜுனன் இருக்காரோ அங்கேதான் செல்வம் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவன் நினச்சிட்டு இருக்கா இவன் தான் ஜெயிக்க போகிறான்னு. அப்போ பீஷ்மருக்கு தெரியும் துரியோதனன் தோத்துடுவான்னு, ஏன்னா அவனுக்கு நல்ல புத்தி கிடையாது, அவனுக்கு அகங்காரம் பொறாமை கர்வம், அவன் தான் தோக்க போகிறான்னு தெரியும். ஆனாலும் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக பீஷ்மர் தன்னுடைய சங்கம் எடுத்து முழங்குவாரான். அப்படி பீஷ்மர் சங்கம் முழங்கும் போது அது எப்படி இருக்குன்னா, சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்குமா, அந்த சங்கம் முழங்கும் போது சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருந்ததுனால என்ன ஆகிடும்னா, மறைமுகமாக சொல்கிறாராம் துரியோதன்ட்ட, நீ தோக்க தான் போகிற, ஏன்னா கிருஷ்ணர் அங்கே இருக்காரு அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. அப்போ மறைமுகமாக சொல்கிறார் துரியோதன், ஆனால் துரியோதனுக்கு புரியல அது. அதுக்கப்புறம் பீஷ்மர் சங்கம் முழங்கினதுக்கப்புறம் அந்த யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லா துந்துபி எல்லாம் வாசிப்பாங்க, பிப்ரி பிப்ரி பி இந்த மாதிரி துந்துபி எல்லாம் வாசி மட்டெல்லாம் மேலெல்லாம் கொட்டுவாங்க, கொட்டி எல்லாரும் அவங்கவுங்க சங்கு ஊதுவாங்க. அப்புறம் தான் எதிர்த்தரப்பில் பீஷ்மர் சங்கு ஊதுனதுக்கப்புறம் எதிர்த்தரப்பில் யாரெல்லாம் இருக்கா, கிருஷ்ணர் அர்ஜுனனும் அவங்க சங்க எடுத்து ஊத ஆரம்பிச்சிடறாங்க. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா, அர்ஜுனனுக்கு தனஞ்சயன் ஒரு பேர், தனம் அப்படின்னா செல்வம், ஜெயம்னா வென்றவன், அர்ஜுனன் செல்வத்தை வென்றவன். அர்ஜுனன் எப்படின்னா, ஒரு சமயம் யுதிஷ்டிர மகாராஜ ஒரு பெரிய யாகம் செஞ்சார், ராஜஸ்ரீ யாகம். அந்த யாகம் செய்கிறதுக்கு நிறைய பொருள்லாம் வேணும், நிறைய பணம் தங்கம் இந்த மாதிரி நிறையா நகைகள்லாம் வேணும், தனங்கள் வேணும். அப்போது தன்னுடைய சகோதரில் ஓரொரு திசைக்கு அனுப்புவாரான் யுதிஷ்டிர மகாராஜ போய் செல்வங்களை திரட்டிட்டு வர சொல்லி. அப்போ அர்ஜுனன் என்ன செய்யணும்போது கிருஷ்ணன் சொல்வார், இமயமலை பக்கம் ஒரு காலத்தில் முன்னொரு காலத்தில் பல வருஷங்களுக்கு முன்னாடி மாந்தாதான்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார், யார், அந்த மாந்தாதாங்கிற சக்கரத்தை ஒரு பெரிய யாகம் பண்ணார். அந்த யாகத்தில் வந்து நிறைய பிராமணருக்கு தங்கத்தையும் தானங்களையும் பொன் பொருளை தட்சணையாக கொடுத்தார். அந்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண சொல்லி ரோட்லேயே போட்டுட்டு வந்துட்டாங்க, தங்கத்தட்டு, தங்க சவரம், தங்கத்தாலான டம்ளரு, யாரும் ரோட்டில் போடுவாங்களா இந்த காலத்தில், தகரத்தையே ரோட்டில் போட மாட்டாங்க. அந்த தகரத்தை ரோட்டில் போட்டால் இடைக்கு ஏதாவது காசு கிடச்சி ஒரு கிழங்கோப்பு முட்டாயை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. ஆனால் அந்த காலத்தில் பிராமணர்கள் அந்த மாந்தாதா சக்கரவர்த்தி பிராமணர்களுக்கு தங்கத்தாலான பொருட்களை பரிசாக கொடுத்துன்னு என்ன பண்ணாங்க, இது நான் கொண்டு போய் என்ன பண்ண போகிறது, ரோட்டில் போட்டு வந்துட்டாங்க. அது இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது, அப்போ ரோட்டில் போட்டதை இப்போ அர்ஜுனன் போய் எடுத்துட்டு வந்தார். அப்போ எவ்வளோ காலம் அங்கேயே இருந்திருக்கு, இப்போ எப்படியே வருமா, ஒரு 10 ரூபா நோட்டு கீழே போட்டு இப்படி திரும்பி வர்றதுக்குள்ளே காணப்படும், என்னடா இப்போ தான் இங்கே விழுந்தது, அதுக்குள்ளே அடுத்து பாக்கெட்ல போட்டு போயிடும், அந்த மாதிரி காலம் கழிவுகம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது, பிராமணர்கள் ரொம்ப எளிமையாக வரும், அவங்களுக்கு எதுவும் தேவையே இல்லை, பொன் பொருள் எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும், அவங்க பிரம்மத்தை அடையணும், பகவான்கிட்ட போகணும், அதுதான் அவங்க லட்சியம். அதனால இதெல்லாம் அவங்க துச்சமாக நினச்சிக்குவாங்களா, இதெல்லாம் அவங்களை வந்து கவரவே கவராது, அவங்களை ஈர்க்கவே செய்யாது. இப்போ அதனால் அர்ஜுன் என்ன பண்ணுவார், தன்னுடைய சகோதரனுடைய யாகத்துக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த செல்வங்கள்லாம் எடுத்துன்னு வருவார், அதுக்கு தான் அதனால தான் அவருக்கு தனஞ்செயன் பேர், அந்த செல்வங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால அவருக்கு தனஞ்செயன் பேர். ஸோ அதனால் அர்ஜுனனுக்கு தனஞ்செயன்கிற திருநாமம் ஏற்பட்டது, அவர் வந்து தன்னுடைய சகோதரனுக்காக செல்வங்களை திரட்டி வந்ததுனால தனஞ்செயன் பேர். ஸோ கிருஷ்ணர் வந்து அவருடைய சங்க திவ்யமான திவ்ய பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயா பௌண்டரகம் தத்துவ மகாசங்கோ பீமகர்ம பிருகோரதா, இந்த ரெண்டு பேர் இவங்க ஊதின சங்கெல்லாம் ரொம்ப திவ்யமானதான். ஏன்னா கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சங்க ஊதின உடனே அந்த எதிர்த்தரப்புலவங்களுக்கெல்லாம் பேர் இடி இடித்த மாதிரி இருந்தான், கௌரவர்களுடைய சேனைகளுக்கெல்லாம் மயக்கமே விழுந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த சங்கோடைய சப்தம் வந்து அவ்வளோ ஒரு கிருஷ்ணர் அந்த தரப்பில் பாண்டவர் சைடு ரொம்ப குஷி ஆகிட்டாங்க, பீமன் தர்மர் யுதிஷ்டிரர் இவங்கெல்லாம் வந்து அந்த கிருஷ்ணருடைய சங்கோலியும் அர்ஜுனுடைய சங்கோலியும் கேட்ட உடனே அவங்களாம் குஷி ஆகிட்டாங்க. அந்த கிருஷ்ணருடைய சங்க நாதம் எப்படி இருந்ததுன்னா, பாண்டவர் தான் ஜெயிக்க போகிறாங்கிற மாதிரி ஒழிச்சு தான். மறுதரப்பில் அவங்க அப்படியே மனசுக்குள்ள ஒரு இடி இடிச்சு அப்படியே பேரிடி இடிச்ச புயல் மின்னலோட இடி இடிச்சா அப்படி இருக்கும். அந்த ஒரு பயம் இருந்தது கிருஷ்ணருடைய சங்கநாதம் கேட்டு. அதனால இது வந்து ரொம்ப மங்களமானது சங்கோலி. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சியா. இந்த தேவதத்தம்ங்கிற சங்கு வந்து அர்ஜுனனுக்கு வருண தேவன் கொடுப்பார். வருணன் இருக்கார் இல்லையா தேவர்கள் ஒருத்தர், அவர் வந்து தேவதத்த சங்கு யாருக்கு கொடுப்பாங்க? யாருக்கு? யார் யாரு கொடுத்தாங்க? வருண தேவன் அர்ஜுனனுக்கு கொடுத்தார். இந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு எப்படி வரும்னா, கிருஷ்ணருக்கு ஒரு சமயம் கிருஷ்ணா கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவில், ஆக்சுவலி கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவில் தோன்றுவாங்க. மதுராவில் தோன்றி எங்கே போடுவாங்க? விருந்தாவனத்தில் போய் லீலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மதுரா வருவார் கிருஷ்ணா. மதுரா வந்து கம்சனை வதம் பண்ணுவார். கம்சனை வதம் பண்ணிவிட்டு வசுதேவர் வசுதேவர் நந்தமாராஜா தேவகியோட வீட்டில், வசுதேவர் தேவகி வீட்டில் கிருஷ்ணர் மறுபடியும் அங்கே இருப்பார் கொஞ்ச நாளைக்கு. அப்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அப்பா அம்மாவை பிரிஞ்சு அவங்க கூட இருப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு பூணெல்லாம் போட்டு விட்டு அவங்கள வந்து குருகுலத்தில் அனுப்புவாங்க. கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் தான், அவர் குருகுலத்திலலாம் அவங்க போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கிருஷ்ணா இந்த உலகத்தில் வரும்போது சில நியமங்களை பின்பற்றுவார். ஆச்சாரியன் வேணும், குரு இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, குரு தான் நமக்கு கல்வி கொடுப்பாரு. அதனால கிருஷ்ணரை வந்து அதெல்லாம் பண்ணுறார். ஏன்னா கிருஷ்ணர் அதை செய்யலைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? கிருஷ்ணரே பள்ளியை நம்ம ஏன் ஸ்கூலுக்கு போகணுன்றோம்? கிருஷ்ணர் இந்த உலகத்தில் இருந்தப்போ அவரே குருகுலத்துக்கு போகல, நான் போய் ஸ்கூலில் படிக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? அதனால கிருஷ்ணர் இந்த உலகத்தில் ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்துனதுனால ஒரு சாதாரண மாடின் எல்லாம் நியமங்களை பின்பற்றணுமோ அதெல்லாம் பின்பற்றுறார். ஆனால் அதுக்கெல்லாம் அவன் அப்பாற்பட்டவர். கிருஷ்ணர் போய் ஸ்கூல்லலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா அறிவுக்கும் அரசனே அவர் தான். எல்லா ஞானமும் அவர்கிட்ட இருந்தால் வருது, கிருஷ்ணர்கிட்ட இருந்தால் எல்லாம் வருது, புரிஞ்சுதா? அதனால் கிருஷ்ணர் ஒன்றும் ஸ்கூலில் போய் படிக்க வேண்டியதில்லை. ஆனாலும் கிருஷ்ணா என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பக்தரில் ஒருத்தர குருவாக எடுத்துட்டுவார். அப்போ சாந்தி பணி முனிங்கிற ஒரு ரிஷி, ஒரு ஒரு பிராமணர், அவரை தன்னை குருவாக எடுத்துட்டார். கிருஷ்ணருடைய குரு யார்? சாந்தி பணி முனிவருடைய ஆசிரமத்தில் போய் கிருஷ்ணர் பலராமரும் மொட்டையெல்லாம் பண்ணிட்டு ஸ்கூலில் போய் படிப்பாங்க. வெகு சீக்கிரமாகவே ரொம்ப புத்திசாலியான குழந்தைகள் கிருஷ்ணர் பலராமரும். சீக்கிர சீக்கிரமாக எல்லாம் படிச்சுட்டு வாங்கலாம். நம்மளை மாதிரி கிடையாது, ரொம்ப இன்டெலிஜென்ட் கிருஷ்ணர் பலராமரும். ஆய கலைகள் 64 இருக்குது தெரியுமா உனக்கு? என்னென்னு, இசை நாட்டியம் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு 64 கலை இருக்குது. பேச்சு திறமை, நடனம் ஆடுறது, படிக்கிறது, இந்த மாதிரி விளையாட்டு, இந்த மாதிரி ஒரு 64 கலை இருக்குது. இந்த 64 கலை நம்ம படிக்கணும்னா 64 வருஷம் ஆகும், அவ்வளோ வயசே ஆகிடும் படிக்கிறதுக்குள்ளே. ஆனால் கிருஷ்ணர் பலராமர் 64 நாள்லேயே படித்து முடிச்சுருவாங்களா இந்த கலைகள் எல்லாம்? எவ்வளோ பெரிய புத்திசாலி குழந்தைகளாக இருக்கணும். எப்படி சாந்திபடி முனிக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த குழந்தைகள் சொல்லி கொடுத்து டக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்களோ, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க ரெண்டு குழந்தைகளும். படித்து முடித்தாச்சு, படித்து முடிச்சதும் குருவுக்கு தட்சணை கொடுக்கணும். குருகுலத்தில் போய் படித்தா எந்த கல்வி படித்தாலும் குருவுக்கு தட்சணை கொடுக்கணும். அப்போ கிருஷ்ணர் பலராமர் கேட்டாங்க, குருதேவரே நான் உங்களுக்கு என்ன தட்சணை கொடுக்கணும்? குரு புரிஞ்சுட்டாரு, இந்த ரெண்டு குழந்தைகள் சாதாரணமான குழந்தைகள் இல்லை, இவங்ககிட்ட என்ன தட்சணை கேட்கலாம்? இவங்க கோடி கோடியாக கொடுக்க முடியும், லட்ச லட்சமாக கொடுக்க முடியும். நேராக ஓடி போய் அவங்க மனைவிட்ட பேசினார், இந்த ரெண்டு குழந்தைகிட்ட என்ன தட்சணை வாங்கலான்னு. அப்போ அவர் சொன்னால், நம்ம பையன் இறந்து போயிட்டா இல்லையா, அவனை மீட்டு கொண்டு வர சொல்லுங்கள் ரெண்டு பேரும். அந்த மாதிரி ஒரு தட்சணை கேளுங்க உங்கள் குரு, உங்கள் ஸ்டூடெண்ட்டை, உங்கள் மாணவர்கிட்ட. அப்போ சாந்திபடி முனிவன் சொல்வார், ஒரு சமயம் பிரபாச சேத்திரங்கிற இடம், அந்த பிரபாச சேத்திரம் குஜராத் மாநிலத்தில் இருக்குது இப்போ. அந்த இடத்துல என்னுடைய பையனை கடலில் காணாமல் போயிட்டான், நீங்கள் ரெண்டு பேரும் அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்து கொடுங்க, இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற குரு தட்சணை அப்படின்னு. ஓ அப்படியா, இதோ வரமே அப்படின்னு கிருஷ்ணர் பலராமன் ஒரு இடத்துல ஏறிப்படுவாங்க. நேராக போய் பிரபா சேத்திரத்தில் போனால் சமுத்திரம், சமுத்திரத்தில் போய் சமுத்திரத்தை கிட்ட போனோடனே கிருஷ்ணர் சமுத்திரராஜன் கட்டளையிடுவார். சமுத்திரராஜன் உடனே வந்துடுவார், ஏய் நீ தான் அந்த குழந்தை எடுத்துட்டுருக்கியா, என்னோடய குருநாதரோட குழந்தை ஒன்றிருக்கா, நீ கொடு. அப்போ சமுத்திரத்தில் பகவானே அந்த குழந்தை ஏன்ட்டு இல்லை, இதில் உள்ள ஒரு அசுரன் இருக்கான், பாஞ்சஜன் ஒரு அசுரன் இருக்கான், அவனோட வயிற்றுக்குள்ளே தான் இருக்கு அந்த குழந்தை. ஓ அப்படியா, இதோ வரேன், கடலுக்குள்ளே போடுவார் கிருஷ்ணர் பலராமரும். அந்த கடலுக்குள்ளே போய் அந்த பாஞ்சனுங்கிற அசுரன் அவன் சங்கு வடிவில் இருப்பான், அவனை வதம் பண்ணி அவன் வயிற்றுக்குள்ளே பார்த்தா குழந்தை ஒன்று இருக்கு. அப்புறம் என்ன ஆகிடும், திரும்பவும் கிருஷ்ணர் யோசிச்சு பார்த்தா அந்த குழந்தை யமராஜோட உலகத்தில் இருக்கும். யமராஜோட உலகத்தில் போய் அந்த குழந்தை மீட்டு கொண்டு கொடுப்பாங்க. இப்போ பாஞ்சனுங்கிற சங்கை இது பண்ணனால கிருஷ்ணருக்கு அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு கிடைச்சிது. ஸோ எப்படி அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது, கிருஷ்ணருக்கு எப்போவுமே அவர் கூட இருக்கக்கூடிய அது ஒரு விசேஷமான ஒரு சங்கு, ரொம்ப மங்களமானது. எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாஞ்சஜன்யங்கிற சங்கு வச்சுருக்கார், அர்ஜுனன் தேவதத்தம்ங்கிற சங்கு வச்சுருக்கார், பீமா பவுண்ட்ரம் பவுண்ட்ரம்ங்கிற சங்கு பீமனுடையது. பீமனும் ரொம்ப அமானுஷ்யமான சிலைகளை பண்ணக்கூடியவர். பீமனுடைய ஒரு விசேஷம் என்னன்னா, அவர் இந்த மாதிரி, உனக்கு வயசு எவ்வளோ இவனுக்கு? 5 வயசு. பீமனுக்கு இந்த மாதிரி 5 வயசு குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா மடியில் உட்காந்துட்டு இருந்தா, குந்தி தேவியோட மடியில் ஒரு பெரிய மலை இருக்கும், அந்த மலை மேலே உட்காந்துட்டு இருப்பார். குழந்தை தவறி மடியிலிருந்து கீழே விழுந்துடும். எப்படி இருக்கும், ஒரு மலை மேலேருந்து குழந்தை கீழே விழுந்தா அம்மாவுக்கு எப்படி இருக்கும், ஐயோ என் குழந்தை கீழே விழுந்துருச்சேன் அப்படி பதறி அழறா. மலையிலேருந்து மலை மேலேருந்து கீழே விழுந்து ஒரு பாறை மேலே மோதிருச்சு அந்த குழந்தை, சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை பீமன் மலை மேலேருந்து கீழே விழுந்து ஒரு பாறை மேலே மோதி என்ன ஆச்சு தெரியுமா, பாறை பொடி பொடி ஆயிடுச்சு. அம்மா நினச்சது ஐயோ குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியல, கீழே வந்து பார்த்தா பாறை தான் பொடி பொடியா இருந்தது. பீமனுக்கு ஒன்றாகலை. இப்போ எவ்வளோ பழம் இருக்கும் பீமனுக்கு, 10,000 யானை பழம் இருக்குமா பீமன், பிரிகோதரா அப்படி பேரிய சீட்டர்னு சொல்லுவாங்க, பயங்கரமாக சாப்பிட்டுட்டே இருப்பார், என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பார் 10,000 இருக்கலாம். அதனால தான் பீமனால் ஏகாதசி விரதமே இருக்க முடியாது. நீங்கள் ஏகாதசி விரதம் இருக்கீங்களா? இப்போ பீமனால் இருக்க முடியல, நாங்கள் இருக்கணும்னு கேட்போம். அப்படி இல்லை, பீமனை மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட முடியாது. டன் கணக்காக சாப்பிடுவார் பீமன், ஒரு யானை எவ்வளோ சாப்பிடும், இப்போ 10,000 யானை பழம் இருந்தால் எவ்வளோ சாப்பிடணும். அதுதான் பீமனால் ஏகாதசி விரதம் இருக்கவே முடியாது. அப்போ எல்லாரும் பாண்டவர்கள்லாம் ஏகாதசி விரதம் இருப்பாங்க, தர்மர் இருப்பார், திரௌபதி இருப்பாங்க, நகுலன், சகதேவன், அர்ஜுன்லாம் ஏகாதசி விரதம் இருப்பாங்க, பீமன் மட்டும் இருக்கவே முடியாது. ஒரு நாள் வியாசிட்ட போய் கதறி அழுவார், வியாச சொல்வார் என்ன நீ ஏகாதசி விரதத்துக்கு அவ்வளோதான், நீ நரகத்துக்கு தான் போகிற, ஐயோ வியாசிட்ட நான் என்ன செய்யறதுனால சாப்பிடாமல் இருக்க முடியாது, சரி வேணா ஒன்று பண்ணு, வருஷத்தில் ஒரே ஒரு ஏகாதசியாவது நீ சாப்பிடாமல் இருந்து தண்ணி கூட குடிக்காமல் இருந்தீங்கன்னா மற்ற ஏகாதசி இருந்த பலன் உனக்கு கிடைக்கும். அந்த ஒரு ஏகாதசி மட்டும் பீமா என்ன பண்ணுவார்னா தண்ணி கூட குடிக்காமல் இருந்து, அப்படி பீமன் கூட ஏகாதசி விரதம் இருக்கார். அவ்வளோ டன் கணக்காக சாப்பிட்றவர் ஏகாதசி விரதம் இருக்கார். நமக்கெல்லாம் என்ன கஷ்டம், கொஞ்சம் போது தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ எப்படி அந்த பீமன் பயங்கரமான பலசாலி. ஒரு சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க காட்டில் வனவாசத்தில் இருந்தப்போ குந்தி தேவி தன்னுடைய பசங்களோட ஒருத்தரோட வீட்டில் தங்கியிருப்பாங்க. அந்த கிராமத்தில் ஒரு அசுரன் இருப்பான். அந்த கிராமத்தில் ஒவ்வொருத்தரும் அந்த அசுரனுக்கு உணவாக போகணும், நிறைய உணவு பண்டங்களையும் எடுத்துக்கணும். அது இல்லாமல் அந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் அந்த அசுரனுக்கு உணவாகணும், அந்த ராட்சசனுக்கு நரபக்ஷணங்கள்லாம் சாப்பிடக்கூடியவன். அப்போ வர தினமும் ஒரு ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஒருத்தர் போவாங்க. அன்னைக்கு இவங்க பாண்டவர்கள் தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து ஒருத்தர் போகணும். அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு, சின்ன பொண்ணு அவங்க அம்மாட்ட, அவங்க அம்மா அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொல்கிறா, இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து அந்த ராட்சசனுக்கு உணவாக போகணும், நீங்கள் என் குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் போடுறேன். அந்த அம்மா சொல்கிறா. அப்போ அவர் சொல்ல, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நீ இருந்துக்கோ, குழந்தைய பார்த்துக்கோ, நான் போகிறேன். இவங்க ரெண்டு பேர் பேச பார்த்து குழந்தை வந்து சொல்லுது, நீங்கள் ரெண்டு பேர் இருந்துக்கோங்க, நான் போகிறேன் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்து குந்தி தேவிக்கு ரொம்ப வருத்தமாயிடும். ஐயோ பாவம், இப்படி ஒரு சூழ்நிலையாக அவங்களுக்கு, அவங்களுக்கு இருக்கிறதே ஒரு குழந்தை, அவங்க மூணு பேருக்குள்ள எவ்வளோ ஒரு அன்பு. அம்மா சொல்கிறா நான் போகிறேன்னு, அப்பா வேணாங்கிறா, அப்பா சொல்கிறா நான் போகிறேன், அம்மா அம்மாவும் குழந்தைய எதுக்குங்கிறா, அப்பா அம்மா பேசுறது பார்த்து குழந்தை சொல்லுது நான் போகிறேன்னு. இப்போ குந்தி தேவி பார்த்தா அவன் நேராக வந்து சொன்னான், சரி உங்களுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டம், எனக்கும் 5 பசங்க இருக்காங்க, நான் ஒரு பையன் அனுப்புகிறேன். அதுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை, ஐயோ முடியாது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கீங்க, விருந்தாளி எப்படி நாங்கள் பலியை அனுப்ப முடியும், அதெல்லாம் முடியாது, எனக்கு 5 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் போயிட்டாங்க, எனக்கு நஷ்டம் ஒன்றும் கிடையாது. உண்மையில் அந்த குந்திக்கு தன்னுடைய குழந்தைகள் மேலே பிரியம் தான், ஆனாலும் இந்த தர்மம் இருக்கா இல்லையா, ஒருத்தர் போகணும், என்னுடைய பையன் அனுப்புகிறேன். இப்போ பீமனை கூப்பிட்டா, பீமா நீ போய் அந்த ராட்சசனுக்கு உணவாக போயிடுங்க. பீமனும் அம்மாவுடைய கட்டளை ஏற்றுட்டு ஒரு பெரிய வண்டி, நிறைய பக்ஷணங்கள்லாம், முறுக்கு, சீடை, சாதம், பருப்பு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அவியல் எல்லாம் ஒரு டன் கணக்காக ஒரு வண்டி நிறைய ஏற்றிட்டு போனான். பீவன் போய் என்ன தெரியுமா பண்ணா, இந்த அசுர முன்னாடி உட்காந்து யோசிச்சு சாப்பிட்டுருந்தான், அசுர்னு கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சா அவன் முன்னாடி உட்காந்து யோசிச்சு சாப்பிட்டுருப்பான். அவனுக்கு வந்தது கோபம், வந்து பீமனுக்கு அவனுக்கு பயங்கரமான சண்டை நடக்கும், கடைசி பீமா அவனை கொண்டு தூக்கிட்டு வருவான். அதனால தான் விகோதரன் பேர், பயங்கரமான பயங்கரம் பலம், பயங்கரமாக சாப்பிடக்கூடிய. இப்படி இந்த பீமன் ஊதின சங்கு, அர்ஜுனன், கிருஷ்ணர் இவங்க ஊதின சங்கெல்லாம் எப்படி இருந்தது, எதிர்த்தரப்பில் அப்படி பயந்து இருந்தாங்க, பயந்து நடுங்கினாங்க. அவ்வளோ ஒரு மங்களமான ஓசை இதெல்லாம். எல்லாத்துக்கு மேலே முக்கியமான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாண்டவருடைய படை கொஞ்சம்தான் இருக்குது, ஆனால் எதிர்த்தரப்பில் உள்ள படை நிறைய இருக்குது இல்லையா, அவங்க படைப்பாளெல்லாம் அளவிட முடியாமல் இருக்கு. இவங்களுடைய படையில் அளந்து சொல்லிடலாம், இவ்வளோ பெருதாக இருக்காங்க, வேறல விட்டு எண்ணிடலாம். அப்படி இருக்கும்போது எப்படி ஜெயித்தாங்க இவங்க? ஆ, கிருஷ்ணர் அங்கே இருந்தார், கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருந்ததுனால அவங்களால பாண்டவர்களை ஜெயிக்க முடியல. ஏன்னா கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர், தன்னுடைய பக்தருக்காக. இப்போ பார்த்தீங்களா, தன்னுடைய குருநாதருக்காக இறந்து போன குழந்தைய மீட்டு கொண்டு வந்தார் இல்லையா, எங்கோ போய் இறந்து போன குழந்தைய யமலோகம் வரைக்கும் போய் தன்னை குருக்காக உயிர்ப்பிச்சு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வசுதேவர் தேவிக்கும் குழந்தையா வந்தாரா இல்லையா, அந்த வசுதேவருக்கு தேவிக்கு தெரிஞ்சு போயிடுத்து கிருஷ்ணர் தான் பகவான், யசோதாவுக்கு தெரியாது கிருஷ்ணர் பகவான். அந்த வசுதேவர் தேவி ஒரு நாள் கேட்டாங்க கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணா நீ எனக்கு குழந்தையா வந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 6 குழந்தை வந்தது, அந்த குழந்தையில இறந்து போயிடுச்சு, அதை நீ திரும்ப கொண்டு கொடு. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, அந்த குழந்தைங்க போய் மீட்டு கொடுத்தாரு, அந்த இறந்து போன 6 குழந்தைகளையும் திரும்ப கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்படி இறந்து போனவங்களாம் கிருஷ்ணர் உயிர்ப்பிச்சு கொண்டு வந்து தருவார். அப்படி இருக்கும்போது உயிரோடு உள்ள பக்தர்கள் அவரால் காப்பாற்ற முடியாதானே, இறந்து போனவங்களே திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறார். அந்த மாதிரி தான் ராமாயணத்திலே பண்ணார். ராமாயணத்தில் ராமர் என்ன பண்ணுவார்னா, அவர் தரப்பில் நிறைய வானரங்கள் சண்டை போடுவாங்க. நிறைய வானரங்கள் வந்து குரங்குகள்லாம் ராமருக்காக யுத்தம் பண்ணி நிறைய பேர் இறந்து போடுவாங்க. இந்த இறந்து போன வானங்களுடைய உடலெல்லாம் ராமர் பத்திரமா எடுத்து வச்சுருப்பார். யுத்தம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தேவர்கள்லாம் ராமர் ராவணன் வதம் பண்ணிடுறார். ராவணெல்லாம் கொண்டதுக்கப்புறம் தேவர்கள்லாம் வானத்திலிருந்து அப்படியே ராமர் மேலே மழையே இப்படி மலர் மழையா பொழிகிறாங்க. ஜாய் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுக்கு ஜாய் ஓ, ராமச்சந்திர பகவானுக்கு ஜாய் ஓ, எல்லா தேவர்களும் வந்துடுறாங்க. இப்போ இந்திரன் கேட்குறார், பகவானே நீங்கள் எங்களுக்காக தான் ராவணனை வதம் பண்ணிங்க, நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யணும்? அப்போ பகவான் சொல்கிறார், இந்த இறந்து போன வானங்களுடைய உடல்லாம் நான் மீப்பிச்சு பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன், அவங்களுக்கு உயிரெல்லாம் திருப்பி கொடுணும். அது ராமர்னாலேயே பண்ண முடியும், ராமர்னால பண்ண முடியாது என்ன, ஆனாலும் அந்த தேவர்களுக்கு அந்த சேவையை கொடுத்தார். இப்போ இந்திரன் எல்லா வானங்களும் உயிர்ப்பிச்சு கொடுத்தாங்க, எல்லா வானும் திரும்ப ராமர் கூட சந்தோஷமாக இருந்தேன். எப்படி ராமச்சந்திர மூர்த்தியாக இருந்தப்போ இறந்து போன வானங்களை உயிர்ப்பிச்சு கொடுத்தாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரா வந்தப்போ என்ன பண்ணார், வசுதேவர் தேவையுடைய குழந்தையெல்லாம் மீட்டு கொடுக்குறார், இல்லை குருவோடைய குழந்தைய போய் மீட்டு கொண்டு வந்து கொடுக்குறார். அப்புறம் என்ன பண்ணார், ஒரு சமயம் கிருஷ்ணர் துவாரகால இருந்தப்போ ஒரு பிராமணர் வருவார், அந்த பிராமணருக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் இறந்து போயிடும், இறந்து போகிறதுல இறந்து போய் காணாமல் போயிடும். காணாமல் போனவுடனே அந்த பிராமணர் வந்து என்ன பண்ணுவார், நேராக ராஜசபையில் வந்து உக்கரசேன மன்னர் அவர் தான் அங்கே சக்கரவர்த்தியாக இருப்பார், உக்கரசேனர் வந்து குறை சொல்வார், நீங்கள் ஆட்சி பண்ணுறது சரியில்லை, உங்கள் ஆட்சி ரொம்ப மோசம், நீங்கள் சத்திரியெல்லாம் அவ்வளோ நல்லவங்களா இல்லை, அதனால தான் பிராமணர்களுக்கெல்லாம் கஷ்டம் வருது, குழந்தையெல்லாம் இறந்து போயிடுது, அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். இப்போ அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருக்காங்க, சமுதாயத்தில் வந்து பஞ்சம் பட்னி அப்புறம் கவலை வறட்சி மழையின்மை இதெல்லாம் வந்ததுன்னா அந்த மன்னருடைய ஆட்சி சரியில்லை, அவர் நல்லவர் இல்லை, அப்படி தான் இருந்துச்சு. அவர் நல்லவராக இருந்தால் பூமி நல்லா தானியங்கள் கொடுக்கும், பசுக்கள்லாம் சந்தோஷமாக பால் கொடுக்கும், திருட்டு போய் பித்தலாட்டம் இதெல்லாம் இருக்காது, சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாம். அப்போது இந்த பிராமணருக்கு கஷ்டம் வந்தோம் என்ன சொல்கிறாரு, எனக்கு கஷ்டம் வருதா, எனக்கு குழந்தை அப்பா உயிரோடு இருக்கும்போது குழந்தை இறந்து போகிறது எவ்வளோ கஷ்டம், அப்போ என்ன காரணம், உன்னோட ஆட்சி சரியில்லை, சத்திரியர்கள்லாம் சரியில்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே இருந்தோம். ஓரொரு குழந்தையாக இருக்கும்போது இப்படி தான் காணாமல் போயிடும். ஓரொரு குழந்தையாக இருந்து காணாமல் போகும்போது இந்த பிராமணர் வந்து யது வம்சத்தையும் எழுந்து பேசுவார், உக்கரசேன சக்கரவர்த்தி எழுந்து பேசுவார், அந்த சபையில் கிருஷ்ணரும் பலர் அமரும் இருப்பாங்க, அவங்களும் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு சமயம் அர்ஜுனன் வந்து உட்கார்ந்துருப்பார் கிருஷ்ணர் கூட. அப்போ அர்ஜுனனுக்கு கோபம் வந்துடும், ஓ பிராமணரே எனக்கு உங்களுக்கு என்ன ஒரு தைரியம், எப்படி இருந்து எப்படி உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் சத்திரிய வம்சத்தையும் எழுந்து பேசுவீங்க. அப்போது அந்த பிராமணர் கேட்குற, அர்ஜுனா உனக்கே கோபம் வருது, கிருஷ்ணரும் பலராமனும் பேசாமல் இருக்காங்களே, அவங்க வேணால் பேசாமல் இருக்கலாம், நான் ஒரு சத்திரியன், நான் விஜயன் காண்டிபதாரி, அடுத்த குழந்தை பிறக்கும் சொல்லுங்க, நான் வந்து உங்கள் குழந்தையை காப்பாற்றுவேன் அப்படி சொன்னேன். அர்ஜுனா ஏன் உனக்கு இந்த வீண் கர்வம், உன்னால் முடியாது, என்னால் முடியாது கிடையாது, அடுத்த குழந்தை பிறக்கும் போது சொல்லுங்கள், நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன். அதே மாதிரி அந்த பிராமணருக்கு நான் அடுத்த குழந்தை பிறக்கணும், உடனே அதுக்கு முந்தின நாள் குழந்தை பிறக்கும்போது அர்ஜுன்கிட்ட செய்தி வந்துச்சு, அர்ஜுன் வந்து அஸ்திரங்களாலேயே அந்த வீடு ஃபுல்லாக மறைச்சிடுவாராம், அம்பு அஸ்தரம் இருக்கு இல்லையா, அம்புகளாலேயே இந்த வீடு பூரா கவர் ஆகிடும், காற்று உள்ளே போகுதுன்னா கூட அர்ஜுனுடைய அனுமதி இருந்தால் தான் போக முடியும், அப்படி கவர் பண்ணிடுவார். எப்படி இந்த குழந்தை காணாமல் போகுது நான் பார்க்குறேன், என்கிட்ட காண்டிப வில்ல இருக்கு, சிவபெருமான் கொடுத்த பசுபதி அஸ்திரம் இருக்கு, யார் வந்து இந்த குழந்தை தூக்கின் போடுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அஸ்திரங்களாலே வீடை பூரா மறைச்சிடுவார். குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்த குவா குவான்னு சத்தம் கேட்கும், அடுத்த நிமிஷம் குழந்தை காணாமல் போயிடும். குழந்தை மட்டும் காணாமல் போகாது, அர்ஜுனுடைய காண்டிப வில்லு அவனுடைய ரதம் அந்த பசுபதி அஸ்திரம் எல்லாமே காணாமல் போயிடும். அப்போ அந்த பிராமணர் வந்து சொல்லுவார், அர்ஜுனா நான் சொன்னனா இல்லையா உன்னால் முடியாதுன்னு, கிருஷ்ணர் பலராவருமே அங்கே பேசாமல் இருந்தாங்க, நீயே அப்படி கோவப்பட்டேன். அப்போ அர்ஜுன் என்ன வாக்கு கொடுத்துருப்பாருன்னா, அப்படி நான் அந்த குழந்தையை காப்பாற்றலைன்னா நான் நெருப்பில் இறங்கிடுவேன், நான் அக்னி பிரவேசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அர்ஜுனன் சொன்னவா காப்பாற்றணும், ஒன்று குழந்தையை காப்பாற்றி கொடுத்துருக்கணும், குழந்தை காணாமல் போயிடுச்சு, அப்போ நெருப்பில் இறங்கணும், அர்ஜுன் நெருப்பில் இறங்கினாரு, அப்போ தான் கிருஷ்ணர் வந்தார். அர்ஜுனா நில்லு எங்கே போகிற நீ, அப்போ தான் அர்ஜுன் ஐயோ நான் கிருஷ்ணரை மறந்துட்டேனே. அப்போ என்ன ஆயிடுச்சு, அர்ஜுனனுக்கு அகங்காரம் வந்துருச்சு, என்னால் முடியும் நான் இருக்கேன். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணத்துடைய பக்தர் இன்னைக்கு வீண் போக விட மாட்டார், அர்ஜுனா உனக்கு என்ன பிரச்சனை, கிருஷ்ணா நான் நீங்கள் இருக்கிறது கூட மறந்து என்னால் முடியும்னு சொல்லி கர்வப்பட்டு அந்த பிராமணனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், இப்போ அந்த குழந்தைய என்னால் மீட்க முடியல, நான் நெருப்பில் இறங்குறேன், இப்போ என்ன குழந்தையை மீட்கணும் அவ்வளோதானே, ஏன் கூட வாயன் அப்படின்னு கிருஷ்ணத்தோட ரதத்தில் கூட்டின்னு போவார். கிருஷ்ணர் தன்னோட ரதத்தில் அர்ஜுனை கூட்டின்னு போவார், பல லோகங்கள்லாம் தாண்டி போவாங்க, பூலோகத்துலேருந்து புவர்லோகம் சொர்க்கலோகம் ஜனலோகம் தபலோகம் பிரம்மலோகம் எல்லாத்தையும் தாண்டி வைகுண்டம் போயிடுவாங்க. வைகுண்டத்தையெல்லாம் தாண்டி போனால் அங்கே பார்க்கடலில் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருப்பார். அந்த மகாவிஷ்ணு சாக்ஷாத் பகவான் தான், அவருக்கு கிருஷ்ணருடைய அழகை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, கிருஷ்ணர் இந்த பூமியில் தோன்றியிருக்காராமே அவரை பார்க்கணுமேண்ணா அப்படின்னு மகாவிஷ்ணுவுக்கே கிருஷ்ணரோட அழகை பார்க்கணும்னு ஆசையாக இப்போ மகாவிஷ்ணுவுக்கே கிருஷ்ணருடைய அழகை பார்க்கணும்னு ஆசைனா மற்ற தேவர்களுக்கு ஆசை இல்லாமல் இருக்குமா? ஆசை இல்லாமல் இருக்குமா? எல்லாருக்கும் கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஆசை. அந்த மகாவிஷ்ணு எல்லாம் குழந்தைய எடுத்து வச்சுருப்பார். அப்போ கிருஷ்ணர் அங்கே வந்த உடனே அர்ஜுனும் கிருஷ்ணர் மகாவிஷ்ணு நமஸ்காரம் பண்ணுறாங்க. கிருஷ்ணா உன்னை பார்க்குறதுனா அந்த லீலையை பண்ண, இந்தா குழந்தையில எடுத்துன்னு போய்க்கோ, இப்போ உன்னை பார்த்துட்டு எடுத்துன்னு போய்க்கோ அப்படின்னு கொடுத்துட்றாரு. அந்த குழந்தையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து கிருஷ்ணர் அந்த பிராமணத்தை ஒப்படைக்கிறார். அப்படி யாருக்கோ இழந்த குழந்தைய போய் மீட்டு கொண்டு தராரு, குருவோடைய குழந்தைகளை மீட்டு கொண்டு தராரு, தன்னுடைய தேவியோட குழந்தைகளை மீட்டு கொண்டு தராரு. அப்புறம் இன்னொரு சம்பவம் இருந்தது பாகவதத்தில் வரும், பரீட்சித் சக்கரவர்த்தி பரீட்சித் மாராஜ குழந்தையாக வயிற்றுக்குள்ளே இருக்காரு, வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தைய வந்து கிருஷ்ணர் காப்பாற்றுறாரு. அப்படி தன்னுடைய பக்தர்களுக்கு எப்படியெல்லாமோ உதவி செய்கிறவர், இந்த மகாபாரத யுத்தத்திலேருந்து பாண்டவர்களை காப்பாற்ற முடியாத என்ன? அது பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப சுலபந்தான். கிருஷ்ணர் கண்ணிமிக்கிற நேரத்தில் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அதுவும் காமிச்சார் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா நீ என்னத்தை யுத்தம் செய்ய போற, இதை பார்த்துக்கோ அப்படின்னு விஸ்வரூபம் காமிக்கிறார். அந்த விஸ்வரூபத்தில் பார்க்குற அர்ஜுனன் எல்லாரும் கிருஷ்ணோட வாய்க்குள்ளே போயிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ரத வீரர்கள் பீஷ்மர் துரோணர்லாம் அந்த பெரிய அந்த விஸ்வரூபத்தோட வாயில் போய் பல்லுக்குள்ளெல்லாம் மாட்டி கடிச்சு நசுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிருஷ்ணர் சொல்கிற ஏற்கனவே அவங்களாம் முடிச்சிட்டேன், ஏற்கனவே இந்த யுத்தம் முடிஞ்சுது, நீ வெறும் செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி தான். செத்த பாம்பு அடிக்கிறது தெரியுமா? யாரோ ஒருத்தர் பாம்பு அடித்து கொண்டுடுவாங்க, நான் போய் நான் தான் அடித்தேன்னு சொல்லிக்குவோம். அந்த பாம்பு அடிச்சுட்டு பாருங்க, நான் தான் அடித்தேன். இல்லை சில சமயம் ஏதாவது புலி சிங்கம் இறந்துருந்துன்னா கூட பண்ணி போட்டோ எடுத்துக்குவோம், நான் தான் அந்த சிங்கத்தை கொண்டேன் புளியை கொண்டேன், யாரோ கொண்டு போயிடுவாங்க. ஆனால் பெருமை பேசிக்குவாங்க இல்லையா, நான் தான் பண்ணேன், நான் இல்லைன்னா அது நடக்காது அப்படின்னு சும்மா பந்தா பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா நான் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிச்சாச்சு, உனக்கு புகழ் மட்டும்தான் இப்போ, நீ செய்கிறதா உனக்கு நீ செய்ய போகிறதா ஆக போகுது அவ்வளோதான். ஆனால் நான் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நிமித்த மாத்திரம் பவசவ்ய சச்சின் வித்தின் செகண்ட்ல எல்லாம் முடிச்சாச்சு, வெறுமனே நீ செய்ய வேண்டியதான் பாக்கி, சும்மா ஆக்ட் பண்ண அவ்வளோதான், இவங்களாம் நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன். அப்போ கிருஷ்ணர் ஏற்கனவே முடிச்சிட்டார். எப்போ கிருஷ்ணர் கொண்டுட்டாரான் எல்லாரையும், கிருஷ்ணர் அந்த சங்கு ஊதினார் இல்லையா, அப்போவே எல்லாம் முடிச்சிட்டாங்க. அந்த சங்கு சத்தம் கேட்டு எல்லாம் ஓரளவு ஆயிட்டாங்க, அப்போவே பாண்டவர் ஜெயிச்ச மாதிரி தான். அவளை ஏன் சொல்லணும், கிருஷ்ணர் அந்த ரதத்தில் உட்காந்துருந்தார் இல்லையா, அர்ஜுனர் ரதத்தில், அவரை பார்த்து பார்த்து பயத்திலேயே நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. கிருஷ்ணர் கிருஷ்ணரை பார்த்து பயத்திலையும், கிருஷ்ணர் வந்து பக்தர் இல்லாதவங்க மரண ரூபத்தில் வருவார். அப்படி இருக்கும்போது என்ன பயந்துக்க வேண்டியது இருக்காங்க? ஒரு பயம் கிடையாது. அதனால இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது பாண்டவர் தான் ஜெயிக்க போகிறாங்க நல்லா தெரியுது. பீஷ்மருக்கு தெரியும், அவருடைய சங்க ஒளியும் அப்படி தான் சொல்லிச்சு, மறைமுகமாக சொல்லுது துரியோதனன் தோக்க போகிறாருன்னு. எல்லாத்துக்கும் மேலே யோகிகளுடைய இறைவனான யோகேஸ்வரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்கார். அதனால கிருஷ்ணர் எங்கே இருக்காரோ அங்கே லக்ஷ்மி தேவியும் இருப்பாங்க. கிருஷ்ணர் இல்லாத இடத்துல லக்ஷ்மி இருக்க மாட்டாங்க. எங்கே கிருஷ்ணர் இருக்காரோ அங்கே லக்ஷ்மி தேவி இருப்பாங்க. அப்போ ஜெயம் எங்கே? ஜெயஸ்து பாண்டு புத்திரானாம் ஏஷாம் பக்ஷே ஜனார்தனா, ஜெயஸ்து பாண்டு புத்திரானாம், பாண்டு புத்திரர் தான் ஜெயம், அதெல்லாம் உறுதியாயிடுச்சு. அப்போ சும்மா பேருக்காக தான் இந்த யுத்தம், ஏன்னா கிருஷ்ணர் ஏற்கனவே இந்த யுத்தத்தை முடிச்சிட்டார், எல்லா எதிரிகளையும் கொண்டு முடிச்சிட்டார், வெறுமனே அந்த புண்ணியம் மட்டும்தான் அவங்களுக்கு, நான் தான் செஞ்சேன் அப்படின்னு. அதுவும் கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா, அர்ஜுன் நினைப்பாரான் பேசாமல் இந்த யுத்த பூமி விட்டு போயிடலாமே அப்படின்னு நினச்சா அங்கேருந்து போக முடியாது, ஏன்னா எல்லோரும் பார்த்து சிரிப்பாங்க, கர்ணன் துரியோதனா இன்னும் அர்ஜுன் கோழையாக இருக்கான், யுத்த பூமி வந்துட்டு திரும்ப போகிறானே. அப்போ கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா நீயா போனால் உன்னை கோழையம்பாங்க, பேசாமல் நான் சொல்கிறேன் இந்த சண்டை போடு, உனக்கு தோற்று போனால் நஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிருஷ்ணருக்காக யுத்தம் செய்யறது தப்பே கிடையாது. அர்ஜுனன் சக்கரவர்த்தியாகவும் நினச்சி யுத்தம் பண்ணால் தப்பு, இந்த யுத்தத்தில் இவங்கெல்லாம் கொண்டுட்டு நான் ராஜா ஆகிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சி அதுக்காக யுத்தம் பண்ணால் தப்பு தான். ஆனால் அர்ஜுன் அதுக்காக செய்யலையே, கிருஷ்ணர் என்ன சொல்கிற, எனக்காக தான் நீ செய்வே, நீ யுத்தம் பண்ணு, நீ ராஜா ஆக ஆகலை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ ராஜா ஆகிறியோ ஆகலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ யுத்தம் மட்டும் செய், யுத்தம் செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை, நான் செய்ய சொல்கிறேன் நீ செய், அதுக்கப்புறம் நீ ஜெயிச்சதுக்கப்புறம் நீ ராஜாவையோ காட்டுக்கு போவியோ அது எனக்கு எதுக்கு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிடுறாரு. ஸோ அதனால் கிருஷ்ணருடைய விருப்பத்துக்காக செயலாற்றுறதுல தப்பே கிடையாது. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதான் தர்மம். கிருஷ்ணர் ஒருத்தர் கொல்ல சொன்னால் அது தர்மம், கிருஷ்ணர் ஒருத்தர் காப்பாற்ற சொன்னால் அது தர்மம். அது சட்டத்துக்கு விரோதமாக கூட இருக்கலாம். இப்போ கிருஷ்ணர் வந்து ஒருத்தனை கொல்ல சொல்கிறதே அதர்மமாக இருக்கலாம், ஆனால் அது கிருஷ்ணர் சொன்னால் அது தர்மம் தான். அப்படி தான் நிறைய இடத்துல நடந்தது. கர்ணன் வந்து அது நிராயுத பாணியாக இருந்தார், அப்போ கிருஷ்ணர் அர்ஜுன் சொல்ல சொன்னார் கர்ணனை கொல்ல சொல்லி சொன்னார் இல்லையா, சொன்னாரா இல்லையா, தேர் மட்டும் கீழே மாட்டிடும், தேர் போய் தேரில் மாட்டினோடனே கிருஷ்ணர் சொன்னார் அர்ஜுனா இப்போ அவனை கொண்டுடுன்னு. கர்ணன் சொல்கிறார் அர்ஜுனா இப்போ பம்பு விடாத, நான் தேர் சரி பண்ணிக்கிறேன் அப்புறம் பண்ண சண்டை போடுவோன்னு. கிருஷ்ணர் சொன்ன அவன்கிட்ட என்ன கர்ணை பார்க்குறேன், அவனுக்கு சபையில் என்ன பண்ணால் தெரியும்ல, துரியோதன துச்சாதனுக்கு வந்து சிலை ஒரு திரௌபதியோட படை உருவ சொன்னா இல்லையா, அதெல்லாம் நீ மறந்துட்டியா, நீ அப்ப அவன் அதர்மத்தில் இருக்க, அவன் என்ன தர்மத்தை பாக்குறது, அவன் கொண்டு நீ எல்லாரும் சேர்ந்த அபிமன்யு கொண்டாங்க அப்படி கிருஷ்ணன் ஸ்க்ரூ பண்ணி விட்டுருவாரு. கிருஷ்ணன் பின்னாடி இருந்து அர்ஜுனை தூண்டி விட்டுருவார், பழசெல்லாம் ஞாபகப்படுத்திடுவார். ஆமா ஆமா, அப்ப என்ன கொள்றது தப்பு இல்லை. கிருஷ்ணா அந்த யுத்த நீதிகள்ல, யுத்த நீதிகள்ல சிலதெல்லாம் அதர்மம், சிலதெல்லாம் தர்மம். நிராயுத பாணியை தாக்குறது அதர்மம், அப்புறம் உடம்புக்கு கீழ்ப்பகுதியில் தாக்குறது அதர்மம், இந்த மாதிரி நிறைய அதர்மங்கள்லாம் இருக்கு. ஆனால் கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, தர்மத்துக்காக அது எல்லாமே முறியடிச்சிடற, தப்பு தப்பே கிடையாது. அவன் அதர்மம் பண்ணுறான், அவன்கிட்ட நீ தர்மத்தை பார்க்குற, நான் சொல்கிறேன் நீ கொள்ளு, அதுதான் தர்மம் அப்படின்னு. அதனால கிருஷ்ணத்துடைய பக்தர்களுக்காக தர்மத்தை அதர்மமாக்குவார், அதர்மத்தை தர்மமாக்குவார், என்ன நாளும் மாற்றி மாற்றி செய்வார். தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுற தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கிட்டார் இல்லையா, தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கிட்டார் இல்லையா. கிருஷ்ணர் வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னார், ஆனால் என்ன ஆயிடுச்சு, பீஷ்மரை கொள்றதுக்கு ஆயுதம் எடுத்துன்னு போகிறார். எதுக்காக, ஏன்னா அன்னைக்கு கிருஷ்ணர் ஆயுதம் தூக்கலைன்னா அர்ஜுனன் இருந்திருப்பார் அந்த பூமி அந்த யுத்தத்தில். அந்தளவுக்கு பீஷ்மர் உறுதி பண்ணிட்டு வந்தார். பீஷ்மர் என்ன வாக்கு கொடுத்துட்டு வராரு துரியோதனன்ட்ட, இன்னைக்கு நான் யுத்தத்தில் ஒன்று அர்ஜுனனை கொள்ளுவேன், இல்லை கிருஷ்ணர் ஆயுதம் தூக்க வச்சிருவேன். அப்போ பார்த்தா ரெண்டில் எதுவும் நடந்தே ஆகணும், ஏன்னா பீஷ்மர் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டார். பீஷ்மர் யாரு, அவரு கிருஷ்ணோட பக்தர் தான். அப்ப அவருடைய வார்த்தை பொய்யாக கூடாது, ரெண்டுமே நடக்கலன்னு பீஷ்மர் சும்மா சொல்லுவார், அவருமே செய்ய மாட்டாரு அப்படின்னு அவருடைய வார்த்தை பொய்யாயிடும். அப்ப அவர் வார்த்தையும் பொய்யாக கூடாது, அதே சமயத்துல அர்ஜுனையும் இழக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும், கிருஷ்ணோட வார்த்தை தான் பொய்யாகணும், வேற வழி இல்லை. கிருஷ்ணர் பார்த்தாரு என்னுடைய வார்த்தை பொய்யானா பரவாயில்ல, பீஷ்மரோட வார்த்தையும் காப்பாற்றப்படணும், அர்ஜுனுடைய உயிரும் காப்பாற்றப்படணும். அப்ப எவ்வளவு கருணை வாய்ந்த ஒரு பகவான், தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கின்றார். இந்த மாதிரி மகாபாரதத்துல கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்காக எவ்வளவோ இறங்கி சேவைகள் பண்றார். சாதாரண தேரோட்டியா இருக்காரு, அவங்களுக்காக தூது போறாரு, என்னெல்லாம் செய்யறாரு கிருஷ்ணன். அந்த மாதிரி கருணை வாழ்ந்து யார் இருக்க முடியும், யாரா இருக்காங்களா அந்த மாதிரி, யாருமே கிடையாது. மூன்று உலகத்திலையும் கிடையாது, கிருஷ்ணரை மாதிரி ஒரு கருணை வாய்ந்தவர் யாருமே கிடையாது. அதனால கிருஷ்ண பக்தரா இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுன்னு என்ன அர்த்தம், கிருஷ்ணர் நம்ம மேல, நம்ம ஒரு சதமான கிருஷ்ணருக்கு பக்தி பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகிடும், கிருஷ்ணர் 10% நம்ம மேலே பக்தி பண்ண ஆரம்பிச்சிடுவார். நம்ம 10% பண்ணால் கிருஷ்ணர் 100% பண்ண ஆரம்பிச்சிடுவார். நம்மளோட கிருஷ்ணர் தான் ஆர்வமாக இருக்காராம். நம்ம பக்தி பண்ணுறோமோ இல்லையோ கிருஷ்ணர் காத்துட்டே இருப்பாரான், இந்த ஜீவாத்மா எப்போ என்கிட்ட பக்தி செய்ய போகிறான், இவனுக்கு எப்படி நான் உதவி செய்கிறது, இவன் எப்படி நான் பக்தியில் முன்னேற்றம் எடுக்கணும்னு கிருஷ்ணர் ஆர்வமாக இருக்கார். அதனால தான் நம்ம ஒரு ஸ்டெப் வச்சா கிருஷ்ணா 10 ஸ்டெப் இறங்கி வரார். ராமர் வந்து அயோத்தியாவில் இருந்தார், ராவணன் லங்கையில் இருந்தார். ராமர் அயோத்தியாவிலிருந்து ராவணனை கொள்றதுக்காக போனான்னு சொல்லலாம். அதுக்கு இடையிலேயே விபீஷன் வந்து ராமர்கிட்ட சரணடைகிறார் இல்லையா. விபீஷன் எங்கே வந்து ராமர்கிட்ட சரணடைஞ்சார், ராமர் எங்கிருந்து எங்கே போயிருந்தார், கங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி சேது சமுத்திரத்தில் இருக்கார். சேது சமுத்திரங்கிறது இந்தியாவோட பார்டர் இல்லையா, கடற்கரை பக்கத்தில் இருக்கு. ராமர் அயோத்தியாவிலிருந்து சேது சமுத்திரம் வந்திருக்காரு விபீஷனுக்கு ரக்ஷண விபீஷனை வந்து ஏற்றுக்கிறதுக்காக. விபீஷன் எங்கிருந்து வந்தார், எது தூரம், லங்கையிலிருந்து சேது சமுத்திரம் வர தூரமா, அயோத்தியாவிலிருந்து சேது சமுத்திரம் வர தூரமா? அயோத்தியாவிலிருந்து சேது சமுத்திரம் வரைக்கும் நடந்தே வந்து விபீஷன் ஆட்கொள்றாரு. விபீஷன் லங்கையிலிருந்தா பக்கம் வந்து ராமர் சார் நடிச்சிட்டாரு. அப்ப எவ்வளவு தூரம் ராமர் தன்னுடைய பக்தனுக்காக இறங்கி வந்திருக்காரு. ராவணனை கொள்றது வந்து ராமருக்கு பெரிய விஷயம் இல்ல, ஒரு கணத்துல அவரால் முடிக்க முடியும். இந்த உலகத்தையே ஒரு கணத்துல படைக்கக்கூடிய ஒரு நாள் அசுரனை கொள்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும், தன்னால பார்த்தாலே போதும், போயெல்லாம் ஒண்ணு கொள்ள வேண்டாம். அப்ப எதுக்கு அவ்வளவு தூரம் வந்தாரு, விபீஷன் ஆட்கொள்றதுக்காக இல்லையா. அந்த மாதிரி பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர், தன்னுடைய பக்தர்களுக்காக எவ்வளவு தூரம் இறங்கி வந்து அவங்க கூட அன்பு பரிமாற்றம் செய்வார். அதுதான் ராமாயணம் மகாபாரத கதையிலாம் தெரிஞ்சுக்கும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தைகள் இருந்தா
கேட்டேன்.
வில்லு பேர் எப்படி பாஞ்சஜன்யம் வரும், பாஞ்சஜன்யங்கிறது சங்கு. அப்புறம் கிருஷ்ணோட வில்லு பேர் சாரங்கம், கிருஷ்ணர் வந்து சாரங்கிற வில்லு வச்சிருப்பார். சாரங்கம், சாரங்கபாணி ஒரு கோயில் இருக்கு கும்பகோணத்துல. அப்புறம் இன்னொரு ஆயுதம் வச்சிருக்காரு, அவரு என்ன ஆயுதம் வச்சிருப்பார், சாரங்கிற ஒரு ஆயுதம் வச்சிருந்திருக்காரு. அப்புறம் என்னது பாதியில் நிற்குது அப்படியே, என்ன சக்கரம், அதுக்கு சக்கரபாணின்னு ஒரு பேர் இருக்கு அவருக்கு கும்பகோணத்தில், இன்னொரு திவ்ய தேசம் அவருக்கு சுதர்ஷன சக்கரம் வச்சுருந்துருக்காரு, அதனால சக்கரபாணின்னு பேர் அவருக்கு. இந்த மாதிரி சாரங்கபாணி, சக்கரபாணி, கதாதரன், கதாயுதம் வச்சுருந்துருப்பார் கதாதரன். இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு திருநாமல்லாம் இருக்கு. இவங்க எல்லாமே கிருஷ்ணருடைய நித்தியமான பக்தர்கள், சாதாரணமான ஆயுதங்கள் கிடையாது. கிருஷ்ணருடைய நித்தியமான பக்தர்கள் தான் அவங்கெல்லாம். கிருஷ்ணருடைய சேவைக்காக அந்த ஆயுத ரூபத்தில் இருப்பாங்க. சுதர்சன் ஒரு பக்தர், சாரங்கம் ஒரு பக்தர், அப்புறம் கதாயுதம் ஒரு பக்தர். இந்த பக்தர்கள்லாம் பகவானுக்கு அந்த ரூபத்தில் சேவை பண்ணுறாங்க. பகவானுக்கு எந்த ரூபத்தில் வேணாலும் சேவை பண்ண முடியும். ஆயுதங்களாக சேவை பண்ண முடியும், அஸ்திரங்களாக சேவை பண்ண முடியும், மரங்களாக செடிகளாக புல்களாக இருந்து சேவை பண்ண முடியும், மனுஷ ரூபத்தில் சேவை பண்ண முடியும், குரங்கு ரூபத்தில் சேவை பண்ண முடியும், எந்த ரூபத்தில் வேணாலும் பகவானுக்கு சேவை பண்ணலாம். ஆத்மீக லோகத்தில் எதுவுமே பௌத்திகமானது கிடையாது. அங்கே மரமாக இருந்தாலும் சரி, ஆயுதமாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் ஆன்மீகமானது தான். அங்கே எதுவுமே பௌத்திகமானது கிடையாது. இப்போ அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராமராம் கிருஷ்ணராம் வந்தவர் பகவான் தான் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கருணை வாய்ந்தவர். இப்போ சைத்தன்ய மகாபிரபு அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் சங்க ஊதி எதிரியெல்லாம் பயப்படுத்தினாரோ அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு நம்மகிட்ட உள்ள அசுர குணங்கள்லாம் பயப்படுத்துவாராம். மனசுக்குள்ளே போயிட்டு எப்படி பயப்படுத்துவார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரம் ஒழிக்க ஒழிக்க எல்லா தீய சக்திகளும் நம்ம விட்டு விலகிடும். எல்லா தீய சக்திகளும் நம்மளை நெருங்காது. நம்ம ஹிருதயத்தில் ஒளிஞ்சுட்டு இருக்கிற இந்த அசுரங்கள்லாம் இருக்காங்களே அவங்களாம் ஓடிடுவாங்க. ஹரே கிருஷ்ணா மந்திரம் உள்ளே போய் இந்த ஆயுதம் தான் சைத்தன்ய மகாபிரபு கொண்டு வந்தார். இப்போ யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் தொடர்ந்து உச்சரிக்கிறாங்களோ அவங்க ஹிருதயத்துக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிற அசுரெல்லாம் ஓடிடுவாங்க. கோபம், பொறாமை, அகங்காரம், கர்வம், காமம், அறியாமை இதெல்லாம் ஓடிடும். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அந்த ஒரு ஆயுதம் கொண்டு வந்தார். கலியுகத்தில் 500 வருடங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு தோன்றினார். இப்போ அதே கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து இதை ஆயுதமாக கொண்டு வந்தார், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் ரொம்ப ரொம்ப மங்களமாக, எப்படி பாஞ்சஜன்யம் சங்கிலிருந்து வரக்கூடிய சப்தம் ரொம்ப மங்களமானதோ அதே போல் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ரொம்ப ரொம்ப மங்களமானது. கிருஷ்ணர் சம்பந்தமான எதுவுமே வந்து அமங்கலமானது கிடையாது. கிருஷ்ணருடைய நாமம், அவருடைய பெயர், அவருடைய புகழ், அவருடைய லீலைகள், அவருடைய பரிவாரங்கள், அவருடைய அஸ்திரங்கள் எல்லாமே மங்களமானது. அப்போ பாஞ்சஜன்யம் சங்கநாதத்துக்கும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல சொல்ல நாடோ நம்ம ஃபுல்லாக நமக்கு ப்ரொடெக்ஷன் ஆகுது. அப்போது எப்படி கிருஷ்ணருடைய பாஞ்சஜன்யம் சங்க சத்தத்தை கேட்டாலும் பயந்து ஓடிடுவாங்க, அந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிற பக்தர்களை வந்து எந்த தீய சக்தியும் அணுக முடியாது. எப்பவுமே கிருஷ்ணர் ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும், என்னுடைய பக்தருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்கும். ஆமாம், 500 வருஷத்துக்கு முன்னாடி 1831 கிடையாது. 500 வருஷம்னா கணக்கு போடுங்க. இப்போ இருந்து ஒரு 500 லெஸ் பண்ணுங்க, 550 530 லெஸ் பண்ணுங்க. எவ்வளோ ஆச்சு? ஆக்சுவலி இதுவே வராதா? இப்போ 2014, 2500 போச்சுன்னா எவ்வளவு? 1514, 1515 அந்த டைம்ல.